السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيقول الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, புனிதமான இஸ்லாம் மார்க்கத்தை அல்லாஹு தஆலா அவனுடைய பெரும் அருளாக நமக்கு நசீபாக்கி இருக்கிறார். இந்த மார்க்கம் முழுமையானது. அல் யௌம் அக்மல்து லகும் தீனகும். இந்த மார்க்கத்திலே எந்த விதமான குறைகளையும் அல்லாஹு தஆலா வைக்கவில்லை. ஒரு உலகத்திலே வாழுகிற ஒரு மனிதன் எந்த துறையில இருந்தாலும் சரி, என்ன நிலையில இருந்தாலும் சரி, அவனுக்கு இந்த மார்க்கத்தில் வழிகாட்டல்கள் இருக்கிறது. யார் எந்த கேள்வியை கேட்டாலும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற இந்த மார்க்கத்திலே அதற்குரிய பதில் இருக்கிறது. யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற மார்க்கத்திலே அவருக்குரிய தீர்வு இருக்கிறது. வெறும் மஸ்ஜிதுடன் மட்டுப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல நம்முடைய மார்க்கம். வாழ்க்கையின் ஒவ்வொரு துறைகளிலும் எங்களுடைய இந்த மார்க்கத்துக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்கிறது. தொழுகைக்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறதோ, ஹஜ்ஜுக்கும் ஜகாத்துக்கும் எப்படி வழிகாட்டி இருக்கிறதோ, அதுபோல மனிதன் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களுக்கும் மார்க்கம் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் பகுதியை ஊருக்குள்ளே வீட்டுடன் குடும்பத்துடன் ஊர் மக்களுடன் கழிப்பதை போல வாழ்க்கையில் ஒரு பெரும் பகுதியை பயணங்களிலே செலவழிக்கிறோம். நிறைய பயணங்கள், சிறிய பெரிய உள்நாட்டு வெளிநாட்டு பயணங்கள் என்று நிறைய பயணங்களை நாங்கள் மேற்கொள்கிறோம். அன்பான சகோதரர்களே, பயணம் செல்லக்கூடிய ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டங்கள், வழிகாட்டல்கள், ஒழுக்கங்கள் என்று பேச போனால் மார்க்கத்தில் பல நாட்கள் பேச முடியுமான அளவுக்கு வழிகாட்டல்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் பகுதி சஹாபாக்களுடன் நீண்ட நீண்ட பல நாட்கள் கொண்ட பயணங்களிலே கழிந்திருக்கிறது. அந்த பயணங்களில் பல கட்டங்களில் அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருந்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நிறைய பயணம் செய்யக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு சில விடயங்களை மட்டும் நாம் இந்த இடத்திலே ஞாபகம் செய்ய விரும்புகிறோம். அன்பான சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய பயணம் என்று வரும் பொழுது அவனுடைய பயணம் இரண்டில் ஒன்றுக்காகத்தான் இருக்கலாம். ஒன்றோ அவன் செய்யக்கூடிய பயணம், பிரயாணம் ஒரு நல்ல காரியத்தை நோக்கியதாக இருக்கும். ஹஜ்ஜிக்காக மக்கள் தயாராகி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல பயணம், இபாதத்துக்குரிய பயணம். அந்த பயணத்துக்கு நன்மை எழுதப்படுகிறது. அந்த பயணத்திலே வரக்கூடிய கஷ்டங்களுக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான். இதுபோல நல்ல பயணங்கள், நல்ல பிரயாணங்கள் என்று சில பிரயாணங்கள் இருக்கின்றன. ஒரு மூமின் நல்ல காரியங்களுக்காக பயணம் செய்வான். அல்லது மார்க்கம் ஷரியாத் அனுமதித்திருக்கக்கூடிய காரணங்களுக்காக ஒரு மூமின் பயணம் செய்வான். அது சம்பாதிக்கிறதாக இருக்கலாம், ஒரு மனிதனை ஒரு நண்பரை சந்திப்பதற்காக வேண்டி உள்ள ஒரு பயணமாக இருக்கலாம், ஒரு சில பொழுது அது ஒரு சுற்றுப்பிரயாணமாக கூட இருக்கலாம். ஆகுமான நோக்கங்களுக்காக பயணம் செய்வது ஒரு மூமினுடைய பயணத்தை பொறுத்தவரையில் இந்த இரண்டுக்குள்ளேதான் அடங்க வேண்டும். மூன்றாவது ஒரு பயணம் இல்லை. அதிலும் பாவங்களுக்காக பயணம் செய்வது,
அன்பான சகோதரர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் ஒரு பொழுதும் ஒரு பாவத்தை இலக்காக வைத்து பயணம் செய்ய மாட்டான். மார்க்கம் எந்த மனிதன் ஒரு பாவத்துக்காக பயணம் செய்கிறானோ அந்த பயணத்தை மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது. அவர் அந்த பயணத்திலே இருக்கிற வரைக்கும் ஒரு ஹராமான காரியத்தை செய்து கொண்டிருக்க கூடிய பாவம் அவருக்கு எழுதப்படும். அன்பான சகோதரர்களே, பயணத்தில் பாவம் செய்வதல்ல, பாவத்துக்காக பயணம் செய்வது, ஒரு அநியாயத்தை செய்வதற்காக வேண்டியே பயணம் செய்கிறார். ஒரு பாவத்தை செய்வதற்காக, ஒரு அசிங்கத்தை செய்வதற்காகவே பயணம் செய்கிறார். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அப்படிப்பட்ட பயணங்களிலிருந்து பாதுகாப்பானாக. மனிதன் இச்சைகளுக்கும் தன்னுடைய ஆசைகளுக்கும் அடிமையாகும் பொழுது சில பொழுது சில பாவங்களுக்காகவே பயணங்களை மேற்கொள்ள ஆரம்பித்து விடுகிறான். சில பொழுது அப்படிப்பட்ட பயணங்களில் மரணம் கூட வந்து விடுகிறது. அன்பான சகோதரர்களே, ஒரு மூமினுடைய பயணத்தை பொறுத்தவரையில் பாவத்துக்காக பயணம் செய்ய மாட்டான், பயணம் செய்யவும் கூடாது. உலமாக்கள் எழுதுகிறார்கள், யாராவது ஒருவன் ஒரு பாவத்துக்காக பயணம் செய்கிறார் என்றால் எந்த வகையிலும் அவர்களுக்கு உதவி செய்யவும் கூடாது. அது ஒரு டிக்கெட் புக் பண்ணி கொடுக்கிறதாக இருக்கலாம், ஒரு புக்கிங் போட்டு கொடுக்கிறதாக இருக்கலாம், கூடாது, ஹராம் என்று உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். எந்த வகையிலும் அவர்களுக்கு பணம் எடுத்தோ எடுக்காமலோ, கிரயத்தை பெற்றோ பெறாமலோ அவர்களுக்கு எந்த வகையிலும் உதவி செய்ய நன்றாக தெரியும். இந்த கூட்டம் செல்கிறது ஒரு மியூசிக்கல் ஷோவுக்காக, பாவத்துக்காக. அந்த பாவம் இல்லாவிட்டால் அவர்களுக்கு அந்த பயணமும் இல்லை. அப்படியாக இருந்தால் பாவத்துக்காக பயணம் செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த வகையிலும் உதவியாக இருக்கக்கூடாது. சிலர் இருக்கிறார்கள், போவார்கள், பயணத்திலே சில பொழுது அவர்களுக்கு பாவங்கள் நடக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்குரிய சட்டம் அல்ல இது. பாவத்துக்கென்றே பயணம் போகக்கூடியவர்கள் யார் அப்படிப்பட்ட பயணங்கள் செய்கிறார்களோ, மார்க்கத்தில் சில சலுகைகள் இருக்கின்றன. அதாவது ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது மார்க்கம் மனிதனுக்கு சில சலுகைகளை கொடுத்திருக்கிறது. ரமதானுடைய காலமாக இருந்தால் அந்த பயணத்தினால் அவருடைய நோன்பு கஷ்டமாக அமைந்து விடும் என்றிருந்தால் நோன்பை விட்டுவிட்டு பிறகு கதா செய்வதற்கு மார்க்கம் ஒரு சலுகையை கொடுக்கிறது. பயணங்கள் போகும் பொழுது, நீண்ட பயணங்கள் போகும் பொழுது அந்தந்த பயணங்களுக்கு ஏற்ப அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தொழுகைகளை, லுஹர் ஆசர் இஷாவுடைய தொழுகைகளை சுருக்கி தொழுவதற்கும், லுஹரையும் ஆசரையும் மகரிபையும் இஷாவையும் தேவையின் பொழுது சேர்த்து தொழுவதற்கும் மார்க்கம் அனுமதிக்கிறது, இந்த சலுகையை கொடுக்கிறது. இதுபோல் இன்னும் சில சலுகைகள். அன்பான சகோதரர்களே, பாவத்துக்காக ஒரு மனிதன் ஒரு பயணம் செய்கிறான் என்று வந்துவிட்டால் இந்த அத்தனை சலுகைகளையும் மார்க்கம் வாபஸ் எடுத்துக் கொள்ளும். அந்த சலுகைகள் கிடைக்க மாட்டாது. பயணிகளுக்கு, பிரயாணம் செய்யக்கூடியவர்களுக்கு சலுகைகள் இருக்கின்றன. ஆனால் பாவங்களுக்காக பயணம் என்று வந்துவிட்டால் அந்த சலுகைகள் அவர்களை விட்டும் இல்லாமலாக்கப்படும். அன்பான சகோதரர்களே, நம்முடைய பயணங்கள் எப்பொழுதும் எந்த நோக்கத்திலே செய்யப்படுகின்றன என்பதை நாங்கள் முதலில் பார்க்க வேண்டும். இந்த பயணத்தை நான் ஏன் செய்கிறேன்? பெரும் பெரும் நோக்கங்களில் சில பொழுது மக்கள் பயணம் செய்கிறார்கள். சந்தோஷத்துக்காக பயணம் செய்கிறார்கள். முடிவு கவலையாக மாறிவிடுகிறது. வருமானத்துக்காக பயணம் செய்கிறார்கள். முடிவில் நஷ்டம் வந்து சேர்கிறது. வாழ்வதற்காக பயணம் செய்கிறார்கள். முடிவு மரணமாக மாறிவிடுகிறது. எத்தனையோ சந்தோஷமான பயணங்கள் அழுகையுடன் முடியக்கூடிய பல காட்சிகளை, பலவிதமான செய்திகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட நிலைகளை தவிர்ப்பதற்கு மார்க்கம் மிக அழகிய வழியை நமக்கு காட்டியிருக்கிறது. நாம் போகிற பயணங்கள் நமக்கு சந்தோஷமாக அமைய வேண்டும், நம்முடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் இரண்டு ரக்காத்துகள் தொழுது அல்லாஹ்விடத்திலே உதவியை, நலவை கேட்டுக்கொள்ள வேண்டும். இஸ்திஹாராவுடைய தொழுகை அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த தொழுகையும் துவாவும் மிக அற்புதமான அல்லாஹுடைய அன்பளிப்புகளிலே ஒன்று. ஒரு நோக்கத்துக்காக பயணம் செய்யும் பொழுது அன்பான சகோதரர்களே, ஒரு 5 நிமிடங்களை ஒதுக்கி 2 ரக்அத் தொழுது விட்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிற அந்த துவாக்களை நாங்கள் ஓதிவிட்டு போனால் அல்லாஹு தாலா போகிற காரியங்களில் நமக்கு நலவை ஏற்படுத்தி தருகிறார். எத்தனையோ பேர்களுக்கு பல வருஷங்கள் முயற்சி செய்து ஆகக்கூடிய காரியங்களை சில மனிதர்களுக்கு சில வினாடிகளிலே, சில நிமிடங்களிலே, சில மணி நேரங்களிலே அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து கொடுக்கிறார். அன்பான சகோதரர்களே, தேவைகளுக்காக செல்லும் பொழுது, பயணங்கள் செல்லும் பொழுது நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எப்பொழுதும் அல்லாஹ்விடத்திலே நலவை தேடி அற்புதமான துவா, அந்த துவாவை எடுத்து அதனுடைய மொழிபெயர்ப்பை வாசித்து பாருங்கள், எவ்வளவு அற்புதமாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நாங்கள் போகிற பயணங்கள் எப்பொழுதும் ஹைர்கள் நிறைந்ததாக, நலவுகள் நிறைந்ததாக ஆக வேண்டும் என்றிருந்தால் 2 விடயங்கள் இருக்கின்றன, அதிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் போகக்கூடிய பயணங்களில் எத்தனையோ பேர்கள் பயணங்களிலே பெரும் நஷ்டங்களுக்கு ஆளாகிறார்கள். சில பொழுது தன்னுடைய மார்க்கத்தை இழந்து விடக்கூடிய நிலைகள் பயணங்களிலே வருகின்றன. பெரும் ஆபத்துகளுக்கு இலக்காகிறார்கள் எத்தனையோ பேர்கள் பயணங்களிலே சென்று. சில பொழுது வாழ்க்கை அசிங்கமாகி போய்விடுகிறது. இப்படி பயணங்களால் வரக்கூடிய எத்தனையோ ஆபத்துகள் இருக்கின்றன, ஷர்ருகள் இருக்கின்றன. அன்பான சகோதரர்களே, அந்த ஷர்ருகள் ஆபத்துக்கள் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் நம்முடைய பயணங்கள் மிக சிறப்பாக சந்தோஷமாக முடிவதற்கும் 2 விடயங்கள் இருக்கின்றன. எந்த பயணம் போவதாக இருந்தாலும் அதிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதிலே ஒன்றுதான், யார் எங்களுக்கு நாங்கள் பயணம் போகிறோம் என்று சொன்னால் எங்களை துஆவை ஓதி பயணம் செய்யக்கூடியவர்களை வழி அனுப்புவதற்கு என்று மிக அழகான துஆவை சொல்லி தந்திருக்கிறார்கள். யார் அந்த துஆவை நமக்கு ஓதி வழி அனுப்புகிறார்களோ அப்படிப்பட்டவர்களிலே, அப்படிப்பட்டவர்களிடத்திலே பயணத்தை சொல்லிவிட்டு போக வேண்டும். சிலர் பயணங்கள் செய்கிறார்கள், அவர்கள் போவதும் வருவதும் யாருக்கும் தெரியாது, யாரிடத்திலும் சொல்ல மாட்டாங்க. அன்பான சகோதரர்களே, பயணங்கள் என்பது எத்தனையோ பேர்களுடைய மரணங்கள் அந்த பயணங்களிலே எழுதப்பட்டிருக்கின்றன. எத்தனையோ பேர்களுடைய சிறிய பயணங்கள் கடைசி பயணமாக மாறிவிடுகிறது. சொல்லிவிட்டு போக வேண்டும். நெருக்கமானவர்களிடத்திலே சொல்லிவிட்டு போவது சுன்னத்து. அதிலும் அவர்களுக்கு ஒரு துஆவை மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது. யாராவது பயணம் போவதாக வந்து சொன்னால் அவர்களுக்கு துஆ செய்யுங்கள், அஸ்தௌதி அல்லாஹ் தீனக் வ அமானதக் வ ஹவாதி மஅமலிக். அன்பான சகோதரர்களே, சில பாதுகாப்பான இடங்களிலே நம்முடைய பொருட்களை கொண்டு போய் வைத்து விட்டால் நமக்கு பயம் கிடையாது, அவர்கள் பாதுகாப்பார்கள் என்று நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறதே, அதை மிஞ்சிய பாதுகாப்பு உலகத்திலே கிடையாது. அங்கே அடமானம் வைக்கப்பட்டவைகள் ஒரு நாளும் வீணாகி போவதில்லை. பயணம் போகிறவர்களுக்கு ஓதக்கூடிய துவாவிலே அவர் என்ன சொல்கிறார், உங்களுடைய தீனையும் உங்களுடைய மார்க்கத்தையும் உங்களுடைய அமானிதத்தையும் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய அமானிதத்தையும் உங்களுடைய காரியங்களின் முடிவையும் அல்லாஹ்விடத்திலே நான் அடமானமாக வைக்கிறேன், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே நான் கொடுக்கிறேன், அல்லாஹ் உங்களை பாதுகாக்கட்டும். இந்த வார்த்தைகளுடைய தாக்கம் நமக்கு தெரியாது, அதனால்தான் நாம் சொல்வதில்லை. அன்பான சகோதரர்களே, இது அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துஆ, கபூல் செய்யப்பட்ட துஆ. ஸவ்வதக அல்லாஹு தக்வா வ கஃபர லக தம்பக வ யஸ்ஸர லக அல் கைர ஹைஸுமா குன்த். பிரயாணம் போகிறவருக்கு வழி அனுப்பக்கூடியவர் ஓதுகிற துஆ, அல்லாஹு தஆலா உங்களுக்கு தக்வாவை பிரயாண சாமானாக தந்து விடுவானாக, உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக. நீங்கள் செல்கிறீர்கள், நீங்கள் எங்கு இருந்தாலும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு நலவை ஏற்படுத்துவானாக. அன்பான சகோதரர்களே, எவ்வளவு ஆழமான கருத்துள்ள துஆக்கள் நமக்கு வேண்டும் இப்படிப்பட்டவர்கள். நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறவர்களுக்கு இந்த துவாத்தலை சொல்லிக் கொடுக்க வேண்டும். மனைவிக்கு குழந்தைகளுக்கு எப்பொழுதும் பயணம் போகும் பொழுது இந்த துவாக்களை சொல்லி என்னை வழி அனுப்பி வையுங்கள். அன்பான சகோதரர்களே, இந்த துவாக்கள் நமக்கு பிரயாணத்திலே ஏற்படக்கூடிய எத்தனையோ ஆபத்துக்கள் இருந்து நம்மை பாதுகாக்கும். அப்படிப்பட்ட அருமையான முறையை சொல்லி தந்திருக்கிறார்கள். இரண்டாவது, பிரயாணம் போகக்கூடியவர்கள் ஓத வேண்டிய சில துவாக்களை ஹதீஸ்களில் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கின்றன. அன்பான சகோதரர்களே, ஒரு பிரயாணம் போகும் பொழுது நம்முடைய மனசுக்குள்ளே என்னென்ன கற்பனைகள் எல்லாம் வருகிறதோ, என்னென்ன பயங்கள் எல்லாம் வருகிறதோ, அத்தனைக்கும் உரிய தீர்வு அந்த துவாவுக்குள்ளே இருக்கிறது. ஓரிரு துவாக்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு துவாவை மட்டும் சொல்கிறேன். அன்பான சகோதரர்களே, அதனுடைய கருத்தை பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி ஆவுது பிக்க ان اضل او اضل او ازل او ازل او اظلم او اظلم او اجهل او يجهل علي. எட்டு விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார். யா அல்லாஹ், நான் பிரயாணம் போகிறேன், இந்த பிரயாணத்தில் நான் எங்கும் வழி தவறி விடக் கூடாது, நீ என்னை பாதுகாத்து அருள்வாயாக. அல்லது யாரும் என்னை வழி தவற செய்து விடக் கூடாது. நான் இந்த பயணத்திலே செல்கிறேன், நான் எங்கும் தவறு செய்து சருகிவிடக் கூடாது, அல்லது இன்னொருவர் என்னை சருக வைத்து விடக் கூடாது. யாழ்லா, நான் இந்த பயணத்திலே உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், நான் யாருக்கும் அநியாயம் செய்து விடக் கூடாது, யாரும் எனக்கு அநியாயம் செய்து விடக் கூடாது. யாழ்லா, இந்த பயணத்திலே நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், நான் எங்காவது சென்று மடத்தனமாக முட்டாள்தனமாக நான் நடந்துவிடக் கூடாது, யாரும் என்னுடன் முட்டாள்தனமாக நடந்துவிடக் கூடாது. அன்பான சகோதரர்களே, இவ்வளவு ஆழமான கருத்துள்ள வார்த்தைகள். இந்த இது மாதிரியான இன்னும் பல துஆக்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். இவற்றை ஓதுவதில் நாம் நம்மில் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும். இவற்றை ஓதுவதனால் அல்லாஹு தஆலா நமக்கு பிரயாணத்துடைய எல்லா சர்றுகளை விட்டும் நம்மை பாதுகாக்கிறான். அன்பான சகோதரர்களே, ஒரு காலம் இருந்தது, பயணங்கள் மிக கஷ்டப்பட்டு பொது வாகனங்களில் பஸ்ஸுகளிலும் ட்ரெயின்களிலும் பயணம் செய்தோம். அல்லாஹு தஆலா நிறைய பேர்களுக்கு வசதியை தந்திருக்கிறார், சொந்த வாகனங்களை தந்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, ஒரு காலத்திலே நம்ம எத்தனையோ பேர்கள் இருக்கிறோம், நாமும் ஒரு சொந்த வாகனத்திலே ஓடுவோமா என்று கனவு கூட காண முடியாமல் இருந்த காலம். கனவு கூட காண முடியாமல் இருந்தது. அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. ஒரு ஊரை எடுத்துக்கொண்டால் ஒருவர் இரண்டு பேர்கள் சொந்த வாகனம் வைத்திருப்பார்கள், மற்றவர்கள் எல்லாம் பஸ் பயணம்தான். இன்று அல்லாஹு தஆலா நிறைய பேர்களுக்கு அப்படிப்பட்ட வசதிகளை தந்திருக்கிறார். சொந்த வாகனம் இல்லாதவர்களுக்கும் பிரயாணங்களை அல்லாஹ் லேசிப்படுத்தி இருக்கிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா வசதிகளை நிறைய தரும் பொழுது நாமும் அவனை விதம் விதமாக சந்தோஷப்படுத்த வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா வசதியை தந்திருக்கிறான், ஜமாஅத்துடைய தொழுகைகளை பேணுவோம். சொந்த வாகனம் எங்கும் நிறுத்தலாம், பாதையெல்லாம் மஸ்ஜிதுகள். ஆனால் ஒரு காலத்திலே நாங்கள் பேணுதலாக தொழுதோம், இவ்வளவு வசதிகள் வந்ததற்கு பின்னால் நாங்கள் ஜமாஅத்துடைய தொழுகையை சாதாரணமாக விட்டு விடுகிறோம். அன்பான சகோதரர்களே, சமூகத்திலே நமக்கு தெரிந்த பலர் இருக்கிறார்கள், பல வருஷங்கள் ஜமாஅத்துடைய தொழுகையை தவறவில்லை. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வசதியை கொடுத்தான், வாகனத்தை கொடுத்தான், அவர்கள் மனசுக்குள்ளே உறுதி எடுத்தார்கள். அல்லாஹு தஆலா இவ்வளவு எல்லாம் தந்திருக்கிறான், அவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். ஃபர்வான தொழுகைகளை எந்த பயணத்திலும் விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கொடுக்கப்படவில்லை, தொழுதே ஆக வேண்டும். அன்பான சகோதரர்களே, ஃபர்வான தொழுகைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஃபர்வான தொழுகைகள் வீணாகிற அளவுக்கு எங்களுடைய எந்த பயணமும் அமைந்துவிடக் கூடாது. பயணத்துக்கு முன்னாலேயே அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களுடைய காலத்திலே ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது, நீண்ட பயணங்கள் பல நாட்கள் இரவு பகலாக ஒட்டகங்களிலும் குதிரைகளிலும் பயணம் செய்வார்கள். அன்பான சகோதரர்களே, அவர்கள் எல்லாம் பயணத்துடைய அந்த இரவுகளை பகல் காலங்களை நஃபில் தொழுகைக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு, மதீனாவிலிருந்து மக்காவுக்கு பயணம் செய்வார்கள். சஹாபாக்கள் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் இன்னும் பல சஹாபாக்களை பற்றியும் வந்திருக்கிறது. இரவாகிவிட்டால் நஃபில் தொழுகைக்கு தக்பீர் கட்டிக் கொள்வார்கள், காலை வரைக்கும் தொழுது கொண்டே இருப்பார்கள். பிரயாணம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, உங்களுடைய வாகனங்களிலே உட்கார்ந்து கொண்டு வுது மட்டும் இருந்தால் போதும், கிபிலாவை முன்னோக்க தேவையில்லை, இருந்து கொண்டே தொழுங்கள். எவ்வளவு விருப்பமாக இருந்தாலும் தொழுங்கள். நஃபிலான தொழுகைகளை மட்டும், ஃபர்தான தொழுகைகளை வாகனங்களில் அமர்ந்து கொண்டு தொழ முடியாது. நஃபிலான தொழுகைகளை தாராளமாக தொழலாம், கிபிலாவை முன்னோக்க தேவையில்லை, நாம் போகிற திசையை நோக்கி தொழுது கொண்டே போகலாம். அன்பான சகோதரர்களே, ருக்கு வரும் பொழுது கொஞ்சம் குனிய வேண்டும். அதுவும் வாகனத்தை ஓட்டக்கூடியவர் என்றால் அவர் தொழும் பொழுது அவர் அதிகமாக குனியக்கூடாது. நன்றாக முன்னாலும் பக்கத்திலும் பார்க்க கூடிய விதத்திலே கொஞ்சம் குனிந்தால் போதுமானது. குனிவதற்கு கஷ்டம் இருந்தால் வெறும் அவர் சைகை மூலமாக ருக்குவையும் சுஜூதையும் செய்து கொள்வார்கள். மற்றவர்கள் கொஞ்சம் குனிந்து ருக்குவையும் சுஜூதையும் செய்வார்கள். அப்படியே இருந்தவாறே தொழுகை முடிந்துவிடும். அன்பான சகோதரர்களே, எவ்வளவு நீண்ட பயணங்கள் செய்கிறோம், அந்த பயணங்களிலே தொழுது பாருங்கள். அந்த தொழுகையிலே எவ்வளவு இன்பம் இருக்கிறது என்பது தெரியும். உலகத்திலே ஆயிரக்கணக்கானவர்கள் அல்ல, லட்சக்கணக்கானவர்கள் ஒரே நேரத்திலே பாதைகளிலே பயணம் செய்கிறார்கள். அதிகமானவர்கள் எதையெதையோ பேசிக் கொண்டு செல்கிறார்கள், அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு செல்கிறார்கள், எதையெதையோ காதால் கேட்டுக் கொண்டு செல்கிறார்கள். எங்களுடைய பயணங்கள் வித்தியாசமாக இருக்கட்டும். நாங்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டு தொழுகையிலே ருக்குவிலே சுஜூதிலே எங்களுடைய பயணங்கள் அமையுமாக இருந்தால், அன்பான சகோதரர்களே, தொழுது பாருங்கள். இந்த தெஹிவலையில் இருந்து பெட்டாவுக்கு போற வரைக்கும் உங்களுடைய வாகனங்களிலே உட்கார்ந்து கொண்டு அல்லது பஸ்ஸிலே அமர்ந்து கொண்டு தக்பீர் கட்டி தொழுது பாருங்கள். இன்னும் இன்னும் தொழ வேண்டும் என்று ஆசை வரும். அன்பான சகோதரர்களே, எத்தனை ரக்காத்துகள் தொழலாம் என்று பாருங்கள். எந்த விதமான வருத்தமும் இல்லாமல், கஷ்டமும் இல்லாமல், 20 அல்ல, 40 அல்ல, சில பொழுது 60-100 ரக்காத் நஃபில் கூட தொழுது விடலாம். எத்தனையோ பெரும் பெரும் மனிதர்களுடைய சம்பவங்களை வாசிக்கும் பொழுது நாங்கள் வாசிக்கிறோம், ஒரு நாளில் அவர்கள் 1000 ரக்காத் தொழுவார்கள், 100 ரக்காத் நஃபில் தொழுவார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டவர்களுக்கு அது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல, நிறைய தொழலாம். நஃபில் தொழுகைகளுக்கு இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, பெண்கள் பயணம் செய்வதாக இருந்தால் மார்க்கத்தில் மிக கடினமான ஒரு சட்டம் இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். எந்த பெண்ணுக்கும் பயணம் என்று வரும் பொழுது தனியாக பிரயாணம் செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அவர்களுடன் கூட மஹரமான துணை ஆண் இருக்க வேண்டும். தனிமையில் பயணம் செய்ய முடியாது. பெண்களை இஸ்லாம் பாதுகாக்கிறது. நமக்கு இங்கு சட்டத்தை மட்டும் சொல்லலாம், இதை மக்கள் பேணாத காரணத்தினால் ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற செய்திகளை மிம்பர்களிலே சொல்ல முடியாது. அன்பான சகோதரர்களே, யாருக்கும் குறை சொல்வதில் அர்த்தமில்லை. அவர்கள் எங்களுடைய சகோதரிகள், அவர்கள் எங்களை போன்ற முஸ்லிம்களுடைய மனைவிமார்கள், அவர்களுடைய பெண் குழந்தைகள், அவர்களுடைய பெண்மணிகள். அன்பான சகோதரர்களே, யாரையும் குறை சொல்வதல்ல, சமூகத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். தனிமையில் பெண்கள் பயணம் செய்யக்கூடாது. எத்தனையோ பேர்கள் ஒரு தப்பான விடயத்தை விளங்கி வைத்திருக்கிறார்கள், விடயத்தை தப்பாக புரிந்திருக்கிறார்கள். முகத்தை மூடி ஃபேஸ் கவர் செய்து விட்டால் சில பெண்கள் நினைக்கிறார்கள், இப்ப நாங்க முகத்தை மூடிட்டோம், தனிய போகலாம், வேண்டிய மெகா மாலுக்கு போகலாம், வேண்டிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகலாம், தனிமையில் எங்கும் பயணம் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, முகத்தை மறைத்து விட்டார்கள் என்பதற்காக தனியே போக முடியும் என்று அர்த்தம் அல்ல. முகத்தை மறைப்பது என்பது தனியானது, அலங்காரங்களை மறைப்பது என்பது தனியானது, பயணம் செய்வது என்பது தனியானது. ரெண்டுக்கும் வேறு வேறு சட்டங்கள் இருக்கின்றன. அவர்கள் அலங்காரத்தை மறைத்தார்களோ இல்லையோ, தனிமையில் போக முடியாது, தனிமையில் அவர்களுக்கு பயணம் செய்ய முடியாது. பயணம் என்று வந்துவிட்டாலே அவர்களுக்கு துணை வேண்டும். அன்பான சகோதரர்களே, நம்மில் ஒவ்வொருவரும் இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த பாதைகளிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடை வீதிகளிலும் அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்கள், சிலர் முகத்தை மறைத்திருக்கிறார்கள், சிலர் முகத்தை மறைக்கவில்லை. இவர்கள் எல்லாம் வேற யாரும் அல்ல, இந்த மஸ்ஜிதுகளிலே தொழக்கூடிய நல்ல மனிதர்களுடைய மனைவிமார்கள், மகள்மார்கள் அல்லது சகோதரிகள் தான். அன்பான சகோதரர்கள், நம்ம ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு வார்த்தை சொல்லி அவர்களை தடை செய்து நிறுத்துங்கள். இந்த நிலை தொடரக்கூடாது. பெண்கள் அலங்காரங்களை மறைத்துக் கொண்டு வீடுகளில் இருந்துவிட்டால் சமூகத்திலே இருக்கிற பித்தனாக்களில் அரைவாசி குறைந்துவிடும். பெண் வெளியே வந்துவிட்டாலே சைத்தானும் கூட வந்து விடுவான் என்பதா ஹதீஸிலே வந்திருக்கிறது. பெண் நடந்தால் சைத்தானும் கூட நடக்கிறான். அன்பான சகோதரர்களே, அவனுக்கு தெரியும் யாரை யாரை வைத்து எப்படி வழிகெடுக்க வேண்டும். அதற்குரிய விதத்திலே அவன் அந்த பெண்களை தான் பாவிக்கிறான். அந்த பாவத்துக்கு நாங்கள் யாரும் ஆளாகிவிடக் கூடாது. அன்பான சகோதரர்களே, பிரயாணம் என்று வரும்பொழுது நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் ஒரு பயணம் செய்தால் அவர் தன்னுடைய மார்க்கத்துடைய தூதுவராக பயணம் செய்கிறார். நம்முடைய மனதுக்குள்ளே அது வர வேண்டும். வீட்டை விட்டு நாங்கள் வெளியே சென்றால், நாடு கடந்து சென்றால், ஊர் கடந்து சென்றால், என்னுடைய மார்க்கத்துடைய தூதுவனாக நான் இங்கே வந்திருக்கிறேன். அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அப்படித்தான் ஆக்கி வைத்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, சில பொழுது வாகனங்களை ஓட்டி செல்வதை நாங்கள் பின்னால இருந்து பார்த்தாலே நாங்கள் சொல்கிறோம், இவர் இந்த நாட்டை சேர்ந்தவராக இருப்பார், இவர் ஒரு வெளிநாட்டவராக இருப்பார், இவர் இப்படிப்பட்ட ஒருவராக இருப்பார், இவர் ஓட்டுற விதத்தை பார்த்த ஒரு நல்லவராக தெரியல. ஓட்டுகிற விதத்தை வைத்தே நாங்கள் ஆட்களை மதிப்பீடு செய்கிறோம். அன்பான சகோதரர்களே, நாங்கள் செல்கிற பிரயாணங்கள், நாங்கள் வாகனத்தை ஓட்டினால் நம்மை தூரத்திலிருந்து பார்க்கிறவர்களும் தீர்மானிக்க வேண்டும், இது ஒரு முஸ்லிம் வாகனம் ஓட்டி கொண்டு போறார். இப்பொழுதும் தீர்மானிக்கிறார்கள் தான், ஆனால் வித்தியாசமாக. அன்பான சகோதரர்களே, அழகாக முறையாக போக்குவரத்துக்கு எந்த விதிகள் ஒவ்வொரு நாட்டிலும் வைக்கப்பட்டிருக்கின்றனவோ, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அந்த விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது அவனுடைய கட்டாய கடமைகளில் ஒன்று. வேகமாக செல்லக்கூடாது என்றால் செல்லக்கூடாதுதான். இந்த இடத்திலே முந்தக்கூடாது என்றால் முந்தக்கூடாதுதான், கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். அது அவனுடைய இஸ்லாத்திலே ஒரு பகுதி. வாகன நெரிசல்கள் இருக்கிற நேரத்திலே அல்லது போக்குவரத்துகள் இருக்கிற நேரங்களிலே பாதைகளை கடக்கக்கூடியவர்கள் சட்டத்தை மதிக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, நம்மை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு தனி மனிதனாக பார்க்கவில்லை. உலகத்துடைய நிலைமை அப்படி மாறிவிட்டது. முஸ்லிம்களை பார்க்கும் பொழுது இஸ்லாத்துடைய தூதுவர்களாக பார்க்கிறார்கள். இது ஒரு நல்ல செய்தி. இது ஒன்றும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இது ஒரு நல்ல செய்தி. நாங்கள் பாதைகளை கடப்பதாக இருந்தாலும் அதற்குரிய இடத்தில் அதற்குரிய நேரத்தில் தான் அந்த கடவையை நாங்கள் கடக்க வேண்டும். நாங்கள் சில பொழுது நாங்கள் யோசிக்கிறோம், இது என்ன பெரும் பாவமா? பெரும் பாவம் அல்ல, ஆனாலும் சமூகத்தில் இதை ஒரு பெரும் விஷயமாக பார்க்கிறார்கள். ஏதோ அதை மதித்து விட்டால் நாட்டையும் சமூகத்தையும் மதித்தது போலவும், அங்கு தவறு வந்து விட்டால் இவர்கள் நாட்டையும் சட்டத்தையும் மதிப்பதில்லை, இவர்கள் துரோகிகள் என்பது போல பார்க்கப்படுகிறது. அன்பான சகோதரர்களே, நாங்கள் அந்த கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக எங்களிடத்திலே நாங்கள் முஸ்லிம் என்பதற்கான அடையாளங்கள் இருந்தால் மிக கவனமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நம்மை பார்த்ததும் இவர் ஒரு முஸ்லிம் என்று தீர்மானிக்கக்கூடிய சில அடையாளங்கள் இருக்கின்றன. அந்த அடையாளங்கள் எங்களிலே இருந்தால் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும், வாகனம் ஓட்டுவதாக இருக்கலாம், பாதையை கடப்பதாக இருக்கலாம், இதில எல்லாம் நம்முடைய தோற்றமும் நம்முடைய உடுப்பும் நம்முடைய தொப்பியும் நமக்கு நினைவிருக்க வேண்டும். சிலர் இதை மறந்து விடுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, அது எப்பொழுதும்
எங்களுடைய அந்த தோற்றத்தை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த தோற்றத்துக்கு என்று ஒரு மரியாதை இருக்கிறது. அந்த மரியாதையை பேணாவிட்டால் அப்படிப்பட்ட தோற்றங்களை இஷ்டியாரியான நாங்களாக தெரிவு செய்து ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த தோற்றங்களை நாங்கள் வைக்காமல் இருப்பது பொருத்தமாக இருக்கலாம். அன்பான சகோதரர்களே, பாதுகாக்க வேண்டும். சமூகத்துடைய பெயரை பாதுகாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. ஒருவர் வாகனத்தை அளவுக்கு அதிகமான வேகத்துடன் ஓட்டி சென்று அவரால் விபத்துக்கள் நடந்தால், நஷ்டங்கள் ஏற்பட்டால், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் ஓடி ஒளிந்து விட முடியாது. அவருக்கென்று தனியான சட்டங்கள், உலகத்திலே அரசாங்கத்திலே வேறு வேறு சட்டங்கள் இருந்தாலும் கூட இஸ்லாத்திலே அவர்களுக்கு என்று தனியான சட்டம் இருக்கிறது. ஓடி ஒளிய முடியாது. இவர் குற்றவாளியாக இருந்தால், இவர் வாகனத்தை செலுத்தியதில் பிழை இருந்தால் ஏற்படக்கூடிய அவ்வளவு நஷ்டங்களுக்கும் அவர் பொறுப்பேற்க வேண்டும். இன்னொருவர் அதை பொறுப்பேற்றாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, இவருக்குரிய பொறுப்பு இவருக்கு இருக்கிறது. ஒருவரை மோதிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மோதல் மூலமாக ஒருவரை மோதி முட்டி மரணம் வந்து விட்டால், மார்க்கத்துடைய ரெண்டு பெரிய கடமைகள் இருக்கின்றன. தீர்ப்புகள், அது நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுக்கு மார்க்கத்துடைய சில கடமைகள் இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான், ஒருவரை முட்டினார் மோதினார், மோதுண்டவர் மரணித்து விட்டால், முதலாவது தியத் என்ற ஒன்றை மார்க்கம் வைத்திருக்கிறது. 100 ஒட்டகங்கள் கொடுக்க வேண்டும். 100 ஒட்டகங்கள். ஒட்டகங்கள் இல்லாத பொழுது அதனுடைய அளவுக்கு பணம் கொடுக்க வேண்டி வரும். அன்பான சகோதரர்களே, யோசித்து பாருங்கள், 100 ஒட்டகங்கள் என்றால் அதனுடைய விலை எவ்வளவாக இருக்கும். மரணித்து விட்டால் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு வேறு இழப்புகள் ஏற்பட்டால், கால் உடைந்து கை உடைந்து அல்லது பெரும் காயங்கள் ஏற்பட்டால், அதற்கும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நிர்ணயித்திருக்கிறது. அது அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இரண்டாவது, இப்படி யாரையும் மோதி அவர்கள் மரணித்து விட்டால் 2 மாதங்கள் நோன்பு இருக்க வேண்டும். முட்டியவர் மோதியவர் 2 மாதங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். அன்பான சகோதரிகளே, விபத்துக்களை ஏற்படுத்தி விட்டு ஓடி மறைந்து ஒளிந்து தப்பிக்கொள்ள முடியாது. இந்த கடமைகள் எங்கே செல்லும்? இதை யார் கொடுப்பார்கள்? இதுபோல வாகனத்துக்கோ மனிதர்களுக்கோ ஏதும் நஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தால், அல்லது இடங்களுக்கு கடைகளுக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தால், அந்த நஷ்ட ஈட்டுத் தொகை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அன்பான சகோதரர்களே, இப்படி பிரயாணத்துடன் சம்பந்தப்படக்கூடிய நிறைய விடயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றையும் தெரிந்து நாம் வாழ்க்கையிலே எந்த துறையிலே இருந்தாலும் நமக்கென்று மார்க்கத்திலே வழிகாட்டல்கள் இருக்கின்றன. உலமாக்களிடத்திலே சென்று அந்த வழிகாட்டல்களை நாங்கள் தேடி படித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அவனுக்கு பொருத்தமாக வாழக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. ஒரு மஸ்ஜிதில் இருந்து அவர்களுடைய மஸ்ஜிதுடைய கட்டிட பகுதியை பூர்த்தி செய்து கொள்வதற்காக எங்களை நாடி, இந்த மஹல்லாவை நாடி வந்திருக்கிறார்கள். அதாவது குளியாப்பிட்டிய பகுதியில் இருந்து மஸ்ஜித் நிர்வாகத்தினர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மஸ்ஜிதின் வேலைகளில் 99% பகுதியை பூர்த்தி செய்துவிட்டு வெறும் ஒரு சிறு தொகையை 15-20 லட்சங்களை சேர்த்து கொண்டு செல்வதற்காக வேண்டி எங்களை நாடி வந்திருக்கிறார்கள். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தர்ப்பம், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அவனுக்கு பொருத்தமானவர்களாக ஆக்கி வைப்பானாக. வாஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.